தயோரே வேதி தன்னோரே வப்பிய தர்சனாத் அதிருஷ்ய சதோ திருஷ்டி சாத் ராகோச்சந்திர சூரியயோ ராகோ பிராகேவ வஸ்துத்வம் சித்தம் சாஸ்திர பிரமாணதஃ சாயா பட்சயது அவஸ்துத்வம் தஸ்ய ஸ்யாத் பூர்வ யுக்திதஃ சாயாக்ராந்தே நிஷேதோயம் நவஸ்துத்வசாதகஃ நக்யர்த்தாந்தர நிஷ்டம் சத் வாக்கியமர்த்தாந்தரம் வதேத். தத்துவமசி பிரகரணம் உபதேச சாஸ்திரியில 39வது ஸ்லோகத்திலிருந்து பார்க்கணும். நம்ம வாழ்க்கையில நிறைய கேள்விகளுக்கு சமாதானம் பார்த்திருக்கோம். ஆனா நம்மளை பத்தி அந்த கேள்வி வந்தா அதுக்கு சமாதானம் நமக்கு தெரிகிறது இல்ல. வேற எதை பத்தி கேளுங்கோ ரொம்ப நல்லா தெரியும். ஷேர் மார்க்கெட் விஷயம் சொல்லுங்கோ ரொம்ப நல்லா தெரியும். சினிமாவை பத்தி கேளுங்கோ நல்லா தெரியும். ஆனா உங்களை பத்தி கேட்டா டவுட்டா இருக்கு. ஏன்னா நம்ம பத்தி நம்ம நினைக்கல, யோசனை பண்ணல. நமக்கு மற்ற விஷயங்களை யோசனை பண்றதுக்கே பொழுது இல்லை. இது இங்க நடக்கிற விஷயம். நாம் சின்ன வயசுல இருந்து ஆரம்பிச்சு நான் ஒரு எண்ணம் நமக்கு வருது, எனதுங்கிற ஒரு எண்ணம் வருது. இது எல்லோருக்கும் வரும். இந்த சட்டை எனது, இந்த கண்ணு எனது, இந்த மூக்கு எனது, கையில் இருக்கிற வலது வலை எனது, இப்படி எல்லாம் எனதுங்கிற நான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இது எங்க இருந்து வந்தது? கண்ணு சொல்றதா, காது சொல்றதா, மூக்கு சொல்றதா? இதை பத்தி யோசனை பண்ணவே இல்லை. சோ இந்த ஐடியாஸ் நமக்கு நான் எனது, இந்த ரெண்டு ஐடியாஸும் எல்லோருக்கும் வருது, அது எங்கிருந்து வருது அப்படின்னு யோசனை பண்ணினா அதுக்கு சமாதானம் என்னதுன்னு இதை நித்தமா கரெக்டா சொல்ல முடியல. எவ்வளவு யோசனை பண்றவனா அனலைஸ் பண்ணக்கூடியதான அனலிஸ்டா இருந்தாலும் இத கரெக்டா சொல்ல தெரியல. அப்ப இது சொல்ல தெரியலன்னா என்ன பண்ணணும்? வேதத்தை போய் கேட்க. வேதம் சொல்றது, ஐயா உம்மகிட்ட மனசுன்னு ஒரு பொருள் இருக்கு, அதுதான் எல்லா தாட்ஸையும் ப்ரொவோக் பண்றது. எந்த எந்த ஆசை உண்டாகுமேயானால், எண்ணம் உண்டாகுமேயானால், அந்த எண்ணம் உண்டாகிறது எங்கிருந்து உண்டாகிறது? மனசுல இருந்து உண்டாகும். அந்த மனசுக்கு தான் ஈகோ அகங்காரம்னு வேற பேரு. இந்த மனசுல உள்ள இருக்கிற சைத்தன்யம் ஆத்மா நான் இருக்க, அது அதுல பிரகாசிக்குது. அது பிரகாசிக்கும் பொழுது அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் இந்த மனசுல வரும்பொழுது நமக்கு நான் தோன்றது. அந்த மனசானது மறுபடியும் இன்னொரு பொருளோட சேரும் பொழுது இந்த பொருளானது எனது அப்படின்னு தெரியும். இந்த மனசு இந்த கையோட சேரும் பொழுது இந்த கை எனதுங்கிற, இந்த மனசானது இந்த டேபிளோட சேர்ந்தா இது எனதுங்கிற, இந்த வீடோடு சேர்ந்தா எனதுங்கிற. சோ வீடு எனது, கை எனது, சட்டை எனது. இது எப்ப? மனசானது அந்தந்த பொருளோட சேரது. மனசு தூக்கத்துல என்ன ஆறது? நம்ம இதயத்துக்குள்ள லயத்தை அடைகிறது. அப்பொழுது நானோ இதோ எனதோ சொல்லல. சோ இது ஆத்ம தர்மம் இல்ல. ஆனா யாருடைய தர்மம்? மனசுனுடைய தர்மம். ப்ராப்பர்ட்டியா இது மைண்ட். இது வரைக்கும் நேற்று பார்த்து. சோ இப்ப நான் எனதுங்கிறது எப்படி வருது? உள்ள இருக்கிற ஆத்மாவானது மனசுல ரிஃப்ளெக்ட் ஆனா இந்த மனசு நான் நான் எல்லாத்தையும் சொல்றது. நிஜமான நான் உள்ள ஒருத்தர் இருக்க, அவர் கவனிக்கிறதே இல்லை. அவரத காட்டாம நான் நான் அப்படின்னு மனசு தான் எல்லோருக்கும் சொல்றது. அந்த மனசு தூங்கி போயிடுதுன்னு வச்சோம்னா ராத்திரி நான் நீங்க சொல்லல. ஏன்னா மனசை சொல்றவர் அவர் ஷட் டவுன் பண்ணிட்டார். விவகாரம் நான்ங்கிறது அகங்காரம் தான் சொல்றது. ஆனா நான் அகங்காரம் இல்லை. அந்த நான்ங்கிறது அகங்காரத்துக்கு உள்ள இருக்கக்கூடியதான தத்துவம். நிஜமான எனதுங்கிறது மனசானது இன்னொரு பொருளோட சேரும் பொழுது அந்த மனசு எனதுங்கிறது. மனசுக்கு பிடிக்கலன்னா வேண்டாம் போங்க, எனது இல்லைங்கிறது. எல்லாமும் சொல்றது என்ன, மனசு. இப்ப இந்த நான் எனது அப்படின்னு ரெண்டு விஷயங்கள் நீங்க சொல்றோம் இல்லையா, அது எப்படி வந்தது அப்படின்னு சொன்னதுக்கு, ஆத்மா மனசுல பிரகாசிச்சதுனால ரிஃப்ளெக்ட் ஆனதுனால நான் அப்படின்னு தோணும். இந்த மனசுல ரிஃப்ளெக்ட் ஆன சைத்தன்யம் இருக்கு பார்த்தாலும், அதுக்கு என்ன பேரு, ஜீவன். சுகமோ துக்கமோ அறிவோ வெக்கமோ பயமோ எல்லாம் எங்க இருக்க, மனசோட தான் நிக்க. மனசுக்குள்ள இருக்கிற ஆத்மாவில எல்லாம் ஒன்னும் சேராது. அந்த ஆத்மாவானது ஒரு செயலும் செய்யாது. ஏதாவது ஒரு செயல் செஞ்சா அது அனித்தியமாயிடும். எந்த வேலை செஞ்சாலும் அது எவ்வளவு சூட்சமா சின்னதா இருந்தாலும் கொஞ்ச நாளைக்கு அது மாத்த வேண்டியதுதான். அழகான கார் வாங்கினேன் சார், நான் 2 லட்சம் மைல் ஓடி இருக்குன்னு தூக்கி குப்பையில போட்டுட்டான். அது ரொம்ப நல்ல கார் சார், 20 லட்சம் கொடுத்து வாங்கினேன்னு, அதான் 2 லட்சம் ஓடி எடுத்து போய் எடுத்துட்டான். மேலோட காணப்பட்டது நன்னா காணப்பட்டாலும் உள்ளெல்லாம் பிரயோஜனம் இல்லை. அப்படிதான் சொல்றேன். அதே போலயே எந்த ஒரு சின்ன வேலை செஞ்சுட்டே இருந்தாலும் கொஞ்ச நாளைக்கு தெஞ்சு போயிடும். மனுஷி தெரியுதுமே தெஞ்சு போறது சுவாமி, 70 வருஷம் ஆயிடுச்சுன்னா உட்கார முடியல, நிக்க முடியல, பார்க்க முடியல, திருப்ப முடியல. எலும்பால செய்யக்கூடியதான இந்த சரீரமே தெஞ்சு போயிட்டு இருக்குமே ஆனால் ஒரு உருவம் இல்லாத ஆத்மா சுரூபம் என்ன, அதனால ஆத்மா ஒரு வேலையும் செய்யல. ஆனா என்ன பண்றது, ஆத்மாவனுடைய சந்நிதியில சரீரம் செய்யும், மனசு செய்யும். மேக்னெட் பக்கத்துல இருந்தா இரும்பு தானா எப்படி வந்து ஒட்டிக்கிறதோ, ராஜா இருந்தா அவருடைய சந்நிதியில எல்லோரும் அவாவா தன் வேலையை ஒழுங்கா பண்றாளோ, அதே மாதிரியே ஆத்மாவுடைய நியர்னஸ் இருந்தா போதும், எல்லாமும் தன் காரியத்தை தானா பண்றது. அத செங்கோல் நடத்துறது யார, மனசு. ஆத்மாவுடைய ரிஃப்ளெக்ஷன் தான் வாங்கிட்டு எல்லாம் நடத்து. இதுவரைக்கும் நேத்து பார்த்தோம், ஏன்னா அதுக்கு மேலதான் இன்னைக்கு வேற கன்ஸ்ட்ரக்ட் பண்ண மறந்து போயிட்டா. நமக்கு தான் ஒரு ஆனந்தமான மேல இருக்கு, கிளாஸ் விட்டு வெளியில போனதுமே எல்லாம் கிளீன் ஸ்லேட். நாளைக்கு வரும்பொழுது அவர்தான் புதுசா ஆரம்பிக்க போறாரு, சம்பந்தம் கிடையாது. கிளாஸுக்கு வராம 4-5 கிளாஸ் இருந்தாலும் ஒன்னும் ப்ராப்ளமே கிடையாது. இப்ப கடைசியில் அவர் ஒரு கேள்வி கேட்ட, இந்த நான் கண்ணாடிக்கு முன்னால நான் நின்னா என்னுடைய பிரதிபிம்பம் கண்ணாடியில வருது. இந்த கண்ணாடியில வரக்கூடியதான பிரதிபிம்பம் அது ப்ராப்பர்ட்டி, அது கண்ணாடியா இல்ல ப்ராப்பர்ட்டி அது முகமா? நான் கண்ணாடிக்கு முன்னால இருக்கோம் இல்லையா, என்னுடைய ரிஃப்ளெக்ஷன் தானே கண்ணாடியில் விழுந்தது. அந்த கண்ணாடியில விழுந்ததான ரிஃப்ளெக்ஷன், தோணின ரிஃப்ளெக்ஷன், அது கண்ணாடிக்கு சேர்ந்ததா எனக்கு சேர்ந்தது? என்ன கேட்டது, கேட்டது ஏன் சுவாமி இப்படி சொல்றீங்க? சிம்பிளா தான் இருக்கு. இதெல்லாம் பெரிய உபனிஷத்தெல்லாம் வாசிக்கணும், வேதாத்தியம் பண்ணி இந்த கதையெல்லாம் இல்ல. சாதாரண அவர் கேட்கிறார், நீங்க கண்ணாடிக்கு முன்னால் நின்று உங்களுடைய பிரதிபிம்பம் கண்ணாடியில தோணித்து, அந்த கண்ணாடியில குள்ள இருக்கக்கூடியதான பிரதிபிம்பம் கண்ணாடிக்கு சேர்ந்ததா உங்களுக்கு சேர்ந்தது இல்ல ரெண்டு பேருக்கும் சேர்ந்ததா? ரெண்டு பேருக்கும் சேர்ந்தது இல்லையா, வேற ஆல்டர்னேட்டிவ் கிடையாது. இதனால ஏதாவது ஒண்ணுதான் நீங்க சொல்லணும். ரெண்டுக்கும் சேரலேன்னு சொன்னேன்னா அது அநியாயம், அப்ப வேற யாருக்கு சேர்ந்தது அது? சோ அந்த பாசிபிலிட்டி ரூல் டவுன். கண்ணாடிக்கு சேர்ந்தது நீங்க சொன்னேன்னு வச்சுங்களேன், நான் என்ன சொல்றேன், ஏன் இப்படி சொன்னேன்னு கேட்டேன். கண்ணாடிக்கு சேர்ந்ததுன்னு நீங்க சொல்றேன், அதுக்கு ஏதாவது ஒரு லாஜிக் சொல்ல வேண்டாமா, ஏன் இப்படி சொன்னேன் அப்படின்னு கேட்டா, கண்ணாடி கருப்பா இருந்தால் பிரதிபிம்பம் கருப்பா இருக்கு, கண்ணாடி அசைஞ்சால் பிரதிபிம்பம் அசைகிறது, கண்ணாடி அது இதுவா இருக்குமே ஆனால் அதுல கீரல் இருந்தா பிரதிபிம்பத்துல கீரல் இருக்கு, கண்ணாடி அழுக்கா இருந்தா பிரதிபிம்பமும் அழுக்கா இருக்கு, ஆகையால் இது கண்ணாடிக்கு சேர்ந்தது. இத்தனையும் சொன்னாங்க. கண்ணாடிக்கு சேர்ந்ததுன்னு சொல்லிட்டோம், முகத்துக்கு பாப்பம் வந்துடுது, முகம் அன்னடா அன்னட போயிடுது, பிரதிபிம்பம் வந்துச்சு. ஏன் சார் நீங்க கண்ணாடிக்கு சேர்ந்ததுன்னு சொன்ன, கண்ணாடிக்கு சேர்ந்து இருக்குமையானால் முகத்தோட சம்பந்தம் இல்லாம நிப்போ, உனக்கு எனக்கு சம்பந்தம் இல்ல, அப்படின்னு சொல்லிருக்கா கண்ணாடியில் பிரதிபிம்பம் வருமா? முகம் இருந்தால் பிரதிபிம்பம் இருக்கு, முகம் இல்லைன்னா பிரதிபிம்பம் இல்ல. ஆகையால் முகத்துக்கு சேர்ந்தது அப்படிங்கிறான் இவன். முகத்துக்கு சேர்ந்ததுன்னு சொல்றவனை கேட்டா அவன் என்ன சொல்றான், முகம் இருந்தால் ரிஃப்ளெக்ஷன் இருக்கு, முகம் இல்லைன்னா ரிஃப்ளெக்ஷன் இல்ல. ஆகையால் பிரதிபிம்பம் யாருக்கு சேர்ந்தது? முகத்துக்கு சேர்ந்தது இவன் சொல்றான். அவன் என்ன சொல்றான், கண்ணாடிக்கு தான் சேர்ந்தது. என்ன கண்ணாடி கருப்பா இருந்தா பிரதிபிம்பம் கருப்பா இருக்கு, கண்ணாடி வெளுப்பா இருந்தா பிரதிபிம்பம் வெளுப்பா இருக்கு, கண்ணாடியில கீரல் இருந்தா பிரதிபிம்பத்துல கீரல் இருக்கு, கண்ணாடி அசைஞ்சால் பிரதிபிம்பம் அசைகிறது. ஆகையால் கண்ணாடிக்கு சேர்ந்தது இவன் சொல்றான். முகம் இல்லாம பிரதிபிம்பம் வரட்டும் என்ன அவன் சொன்னா, கண்ணாடி இல்லாம பிரதிபிம்பம் வரட்டுமே. இது இங்க சிரிக்கப்படாது, நான் அங்கே கேள்வி கேட்பறேன். ஆத்மாவுக்கு சேர்ந்ததா மனசுக்கு சேர்ந்ததா? ஏன்னா அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தானே இது. நான் என்கிறது ஆத்மாவுக்கு சேர்ந்ததா மனசுக்கு சேர்ந்ததா? இது சால்வ் ஆனா அது சால்வ் ஆகும். பைத்தியம் தெரிஞ்சா கல்யாணம் ஆகும், கல்யாணம் ஆனா பைத்தியம் தெரியும். என்ன பண்ண போற? இல்ல சார், ரெண்டுக்கும் சேர்ந்ததுன்னு. ரெண்டுக்கும் சேர்ந்ததுன்னா ரெண்டு இருந்தா பிரதிபிம்பம் வரணுமா வர வேண்டாமா? என்ன பண்ணினா, ஒரு மனுஷன் இப்படி பாக்கிறான், அவனுக்கு பின்னால கண்ணாடி வச்சிருக்கான், இல்ல கண்ணாடி முன்னாலேயே வச்சேன், கண்ணாடி திருப்பி வச்சோம், ரெண்டு இருக்கும் இல்லையோ பிரதிபிம்பம் வரட்டுமே. ஏன் சார் வரல? கண்ணாடி என் பக்கம் வைக்கல சார். அப்ப ரெண்டும் இருந்தா போறாது, ரெண்டும் இருந்த பிறகு அடிஷனலா சம்திங் வேணும் உங்களுக்கு. அந்த கண்ணாடி முகத்தை பார்த்துருக்கு, சரி கண்ணாடி பார்த்தான், கண்ணாடி முகத்துக்கு எதிர்க்கவே கண்ணாடியை வச்சான். இப்ப பிரதிபிம்பம் வரணுமா? வரணும் தானே? லைட் ஆஃப் பண்ணிட்டான். பிரதிபிம்பம் வருமா வராத? வரலையே. நீங்க ரெண்டுக்கு சேர்ந்ததுன்னு இல்லையா, ரெண்டும் இருக்கே. இப்ப என்னத்தான் பண்ண போறேன்னு ஆயிரம் காரணம் வேணும் உங்களுக்கு. வெறும் நீங்க பாக்கறா போல நாட் சோ சிம்பிள். கண்ணாடிக்கு முன்னால நின்னு பிரதிபிம்பம் வருதுன்னா அது மட்டும் இல்ல சார், அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. அதே மாதிரிதான் இங்க ஆத்மா இருக்கணும், மனசு இருக்கணும், இந்த மனசு ஆத்மாவுடைய சந்நிதியில இருக்கணும். இந்த ஆத்மாவில சைத்தன்ய சக்தி இருக்கிறதுனால்தான் வருது. வெறும் ஆத்மா இருந்தா மட்டும் போறாது, அது வந்து சைத்தன்யத்தை கொடுக்கக்கூடியதான சக்தி இருக்கணும். கண்ணாடிக்கு ரிஃப்ளெக்டிங் மீடியமா கண்ணாடி இருக்கணும், அது எப்படி பிரதிபிம்பத்தை வாங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கலாம். இந்த ஹோட்டல்ல கண்ணாடி வச்சிருப்பான், பெரிய கண்ணாடி இருக்கு, நல்ல கண்ணாடி கடவுள் வச்சிருப்பான், இவன் நேரம் வேகமா போய் முட்டிப்பான். என்னன்னா கண்ணாடி இருக்கிறதே தெரியாது, அவ்வளவு கிளீனா தொடச்சி வச்சிருக்கான். நம்ம ஆத்துல கண்ணாடி எல்லாம் பார்த்து பார்த்து வழக்கமாக அது ஒரு இதுவா இருக்கு. நம்ம இங்க போறப்போ தெரியும், ஆஹா நல்லா இருக்கு. அவன ரொம்ப நீட்டா வச்சிருக்கான், ஒன்னும் இல்லன்னு சும்பி முட்டிட்டான். ஆனா என்ன பண்றது, இப்ப கண்ணாடி மட்டும் இருந்தா போறாது, கண்ணாடிக்கு முன்னால பாதரசம் பின்னால பூசி இருக்கணும், அப்பதான் நம்மளுடைய ரிஃப்ளெக்ஷன் வரும். லைட் இருக்கணும், அப்பதான் ரிஃப்ளெக்ஷன் வரும். அதே போல ஆத்மா இருக்கணும், மனசு இருக்கணும், மனசுக்கு அந்த ஆத்மாவுடைய ரிஃப்ளெக்ஷன் வாங்கி கொள்ளக்கூடியதாக தருணம் இருக்கணும். இல்லைன்னா தூக்கத்துல பிரதிபிம்பம் வராதோ இல்லையோ? அதுக்காக இத்தனைக்கு மேல உங்களுக்கு அதிருஷ்டம் இருக்கணும். அதிருஷ்டம் உயிரோட இருக்கக்கூடிய நிலை இருக்கணும். பிராரம்பமா முடிஞ்சு போயிடுதுன்னா நானும் கிடையாது, நீரும் கிடையாது அங்க. ஆகையா இந்த பிரதிபிம்பம் சொன்னேன் பார்த்தா, மனசுல ஆத்மாவுடைய பிரதிபிம்பம் வருதுன்னு சொன்னேன்னா இல்லையா? இது முக ஆத்மாவுக்கு சேர்ந்தது இல்ல, ஏன்னா அங்க ரிஃப்ளெக்ஷன் முகத்துக்கு சேர்ந்தது இல்ல, கண்ணாடிக்கு சேர்ந்தது இல்லைன்ட்டு. அதே போல மனசுக்கு சேர்ந்தது இல்ல, அந்த ரெண்டுக்கும் சேர்ந்த தர்மம் இல்ல. அதே மாதிரி இங்கேயும் ஆத்மாவுக்கும் மனசுக்கும் சேர்ந்த தர்மம் இல்ல. ஆனா என்னதுன்னு, ரிஃப்ளெக்ஷன் பொய்யான பொருள். ஏதாவதா என்ன, சன்னாப்ய சன்னாப்ய பயாத்மிகானோ பின்னாப்ய பின்னாப்ய பயாத்மிகானோ சங்காப்ய சங்காப்ய பயாத்மிகானோ மகத்புதா அனிர்வச்சனீய ரூபா. இது இன்னதுன்னு சொல்லக்கூடியது நிலையில இல்ல. சொப்பனத்தில நீங்க பொருளை பார்த்து பார்த்துடா இல்லையா? பார்த்து சார், யானை வந்தது பொறுச்சு உங்களை மேல உட்கார வச்சுட்டது, அது மேல ஏறு சவாரி பண்ணி இங்கே இங்கேயே போயிட்டு வந்து பூமாலை எடுத்து உங்க கழுத்துல போட்டது,
இல்ல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. காலம் வர முடிந்தது முடிச்சுன்றதுமே யானை இல்ல. இருந்தாலும் உங்களுக்கு வம்பு இருந்துச்சுங்களேன், அதுக்கு தீனி போட முடியாது. பட் இருந்தாலும் இருக்காங்க என்ன வச்ச நீ பாத்தீரே பாத்த யானை எங்க அப்பதான் எழுந்துட்டு யானை பார்த்தேன் டக்கன் கீழே விழுந்து டக்குன்னு எழுந்துட்டு எங்க யானைன்னு கேட்டேன். மாத்த ஆத்துக்காரிய என்ன பண்ணு காலாட்டு பண்றீரா ஏதா நான் கொஞ்சம் குண்டா இருக்கேன் என்ன போய் யானைங்கிறீங்க பொருளை காணவே பார்த்த பொருள் காணும்னு சொன்னா அது என்ன அர்த்தம்? அநிர்வசனியம், இன்டிஸ்கிரைபபிள், அது இன்னது என்று சொல்ல முடியாது. கயத்தை பார்த்த பாம்புன்னு நினைச்சோட அந்த பாம்பு இருக்கா? இருக்குன்னு இப்ப இங்கன்னு கேட்டேன். இல்லேன்னு சொன்ன எப்படி பார்த்தேன்னு கேட்டேன். அதனால என்ன பண்றது? கிளாஸ்ல ஏதாவது கேள்வி கேட்டா வாய் மண்டும் அவரே பதில். என்ன எந்த பக்கம் சொன்னாலும் ப்ராப்ளம் வருது சார். இப்ப என்ன இரண்டினுடைய தர்மமும் இல்லாதனால அது என்ன அர்த்தம்? அநிர்வசனியம். துவயோரே வேதிதே தன்ன இரண்டுக்கும் சேர்ந்தது என்ற சொன்னிலையானால் துவயோரே வேதிதே தன்ன துவயோரப்பியதர்சனாது. ரெண்டும் இருந்தாலும் சில சமயத்தில் பிரதிபிம்பம் வரல. என்ன கரெக்டா அந்த முகத்துக்கு நேரம் கண்ணாடியில் பார்க்கல, கண்ணாடி எங்க இருக்கோ அதுக்கு நேரம் வந்து பார்க்கல. நீர்பாட்டுக்கு அந்த மூலம் நின்றுட்டு தான் பிரதிபிம்பம் வருமா? வரலையே. அதிர்ஷ்டோ திருஷ்டி சாத்ராஹோ சந்திர சூரியோஹோ. அதுக்கு மேல அவன் கேட்டான், சார் பிரதிபிம்பம் வரலேங்கிறதுனாலயே பிம்பம் பிரதிபிம்பம் இல்லேன்னு சொல்லாது நீங்க சுவாமி. வேற காரணங்கள்னால பிரதிபிம்பம் வராம இருக்கலாம். இப்ப நான் சொன்ன லைட் ஆஃப் பண்றேன் பிரதிபிம்பம் வராது. இதெல்லாம் யோகன் பண்ணிடலாம். நீங்க இத்தனை வயசு வாழ்ந்துட்டோம், 10,000 தரம் கண்ணாடிய பார்த்திருப்போம். கண்ணாடிய பார்க்காத சன்னியாசிகள் கூட கண்ணாடிய பார்க்கற நம்மளை பார்த்து சொல்ல கேட்கணுமா? வெளியில போறப்பெல்லாம் கண்ணாடியை பார்த்துட்டு தான் வரும். ஆனா அந்த கண்ணாடி என்ன, இது இதை பத்தி நம்ம யோஜனை பண்ணோமா? அதுக்குள்ள நம்ம பிரதிபிம்பம் வருது, இப்படி வர்ற அப்படி வர்ற. எப்படி ஸ்ரீவில்லிபுத்தூர்ல போட்டாயானால் அந்த நடுவுல அம்பாளை வைக்கிற 1,000 கண்ணாடி 1,000 பிரதிபிம்பம் வருது. எப்படி சார் அத்தனை பிரதிபிம்பம் வருது? அது எடுத்துட்டா எல்லா பிரதிபிம்பமும் போச்சு, அத்தனை ரிஃப்ளெக்ஷனும் பொய்னு சொல்றா? ஆமா. ஏன்னா அந்த பொருள் இருந்து அடுத்த க்ஷணம் காணாம போயிடுத்த அப்படின்னு அவன் ஒருத்தன் சொன்னான். சார் பொருள் இருந்து காணாம போச்சுன்னா அது வேற ஏதோ காரணமா இருக்கலாம் சார், அது பொய்யான பொருள்ங்கிறதுனால இல்ல. எப்படின்னு அதிர்ஷ்ய ததோ திருஷ்டி ராகோஸ்டந்திர சூரியோ. ராகு இருக்க பார்த்தீரா? ராகு நீங்க ராகு கிரகத்தை யாராவது பார்த்தேடா? கேத்து கிரகத்தை பார்த்தேடா? ஆனா இந்த ராகுவோ கேத்துவோ நம்ம எல்லோருக்கும் கண்ணுக்கு காணப்படுகிற எண்ணிக்கை கிரகண சந்தர்ப்பத்தில் சந்திர கிரகணம் இருக்கு. ராகு வந்து அப்படியே பிடிச்சிக்கிறார். பௌர்ணம் அன்னைக்குத்தான் சந்திர கிரகணம் வரும். அன்னைக்கு சந்திரன் முதல்ல எப்படி இருந்தார்? ஃபுல்லா இருந்தார். கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த சமயத்துக்கு வந்து பார்த்தேன். ஏன்னா 1/4 சந்திரன் தான் காணப்பட்டார், மீதி சந்திரன் தான் மறைஞ்சு போயிட்டார். அந்த கிரகணம் விட விட என்ன பண்ணிட்ட சந்திரன் முழுமையா இருந்து அந்த சந்திரனை மறைச்ச பகுதி இருக்கு பார்த்தீங்களா, அதுக்குதான் ராகுண்டு. ராகு கிரஸ்திவாகரிந்து சர்சோ மாயாசமாச்சாதனாத்து சன்மாத்திர கரணோபதம் மரணதோ அப்படின்னு சொன்னடா ஐயா. ராகு கிரஸ்த திவாகரிந்து சர்சோ, திவாகரன்னா சூரியன், இந்துன்னா சந்திரன். ராகுனால பிடிக்கப்பட்டதான சூரியனோ சந்திரனோ அன்னைக்கு காணப்படுகிறது. எந்த பகுதியானது சந்திரனை மறைச்சிருக்கோ அந்த பகுதிக்கு ராகுனு பேர். இப்ப மற்ற நாள்ல காணப்படாத போனேனும் கிரகணத்தன்னைக்கு காணப்படுறதுனால ராகு இருக்காரா இல்லையா? அதே போல பிரதிபத்தை நாம் பார்க்காத போனாலும் கண்ணாடிக்குள்ள பிரதிபம் இருக்குன்னு வச்சுப்போமே. என்ன இப்ப என்ன சொல்ல போறது? இந்த பிரதிபிம்ப சப்ஜெக்ட் ரொம்ப கஷ்டமா இருக்குங்கிற ராகோ பிராகேவ வஸ்துத்வம் சித்தம் சாஸ்திர பிரமாணதா அப்படி சொல்லாதப்பா. ராகுங்கிறவர் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங், அது எப்படி தெரியும்? ஜோதிஷ் சாஸ்திரம் சொல்றது நமக்கு. ராகுவானவர் நம்ம கண்ணுக்கு தெரியாத போனாலும் பொருள் இருக்கு. இப்ப காத்து இருக்கா இல்லையா, காத்தை யாராவது கண்ணால பாத்துக்கலாம், பார்க்கலையா? காத்தே உலகத்துல இல்லையோ, இருக்கு. எப்படி தெரியுது? இலைகள் ஆடினா ஓஹோ மரத்துல இலைகள் ஆடுறது தெரியுது, நம்ம மேல காத்த வீசினா தெரியுது. கண்ணால பாக்காதனால அது இல்லேன்னு சொல்லாதீங்கோ. ராகு என்கிறவர் இருக்கார், ஆனா நம்ம கண்ணுக்கு அகப்படாத உருவத்துல இருக்கார். அதே போலயே கண்ணாடியில நம்ம பிரதிபிம்பம் இருக்கு, கண்ணுக்கு தெரியல. அப்ப என்ன ஆயிடும் தெரியுமா? அது ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் தெரியும். கிரகண தண்ணிக்கு ராகோ தெரியல, மற்ற சமயத்துல தெரியல. அதே மாதிரி உங்க பிரதிபிம்பம் அங்க, உங்க தாத்தா பிரதிபிம்பம் அங்க கண்ணாடியில இருக்கு, அவர் பார்த்த திடீர் இருந்த போல கண்ணாடி நீங்க பார்த்தமே உங்க தாத்தா அங்க பிரதிபிம்பம் தெரிஞ்சதுன்னா என்ன ஹார்ட் அட்டாக் வந்துடும் பொழுது. அவர் மேல போய் அதுக்கு அடுத்த ஜென்ரேஷனும் போயாச்சு, வசு ரூபமா ருத்ரூபம் வந்தாச்சு. திடீர்னு கண்ணாடியில் உங்க தாத்தா தோணினாரையானால் எந்த அப்பல என்ன மத்தியானம் அப்படி தூங்கி அப்படி எழுந்துக்கிற எதுக்கோ அந்த பக்கம் போங்கள், தாத்தா தாத்தா அங்க இருக்கிற நடுங்கி கீழ் விழுந்துருவான். என்னடா நகர் அங்கே இருக்காருன்னு இல்லை, நீங்க இருந்து கிரகண தண்ணிக்கு தோடுற மாதிரி உங்க கண்ணாடிக்கு பின்னாலேயே உங்க தாத்தா இருந்து ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால தோணினாரையானால் எப்படி இருக்கும்? அந்த பொருள் இருக்குன்னு சொல்றதுக்கு சாஸ்திரம் இருக்கு, ராகு இருக்குன்னு சொல்றதுக்கு சாஸ்திரம் இருக்கு, மற்ற பதார்த்தங்கள் இருக்குன்னு சொல்றதுக்கு ஒன்றும் பிரமாணம் இல்லையே. அதனால்தான் நான் இல்லைங்கிறேன். ராகோ பிராகேவ வஸ்துத்வம், ராகு எப்பொழுதும் இருக்கார், முன்னாலேயே இருக்கார் என்கிறது சித்தம் சாஸ்திர பிரமாணத. சாயாபட்சே அவஸ்துத்வம் எஸ் எஸ் பூர்வ யுக்திதா. அதே போல இன்னொன்னு சொன்னேன், இந்த பிரதிபிம்பம்னு சொல்ற மாதிரியே பிரதிச்சாயானு ரூபம் ரூபம் பிரதிரூபோபூவ கடோபனிடத்தில் சொல்றது. இந்த கடோபனிடத்தில் ஒரு மாதிரி சொல்லியிருக்க, நிருசிம்ம தாபினி உபநிஷத்துல ஒரு மாதிரி சொல்லிருக்கு. மனசுல ஆத்மாவுடைய பிரதிபிம்பம் விழறது, அதனால அவன் ஜீவனானாம். இது எங்க சொல்லிருக்கு சார்? நிருசிம்ம தாபினி எதாக்கியம் ஜோதிராத்மா விவஸ்வான் அப்போ பின்னா பகுதைகோனு கச்சன் யதா. எப்படி அயம் ஜோதிராத்மா விவஸ்வான், ஜோதி ரூபமா இருக்கக்கூடியதான சூரியனானவன் பத்து ஜலபாத்திரத்துல ரிஃப்ளெக்ட் ஆனவே பத்து சூரியன் மாதிரி அகப்படுகிறாரோ, வறண்டால ஒரு பத்து பாத்திரத்தில் நிறைய தீர்த்தத்தை வச்சு பிடிச்சி வச்சிருக்கேன், கோழால தீர்த்தம் வராத நாளைக்கு அப்படின்னு ஏதோ சொன்னார்ட்டு மேல சூரியனுடைய ரிஃப்ளெக்ஷன் ஒவ்வொரு ஜலபாத்திரத்திலையும் விழுந்தது. அது மாதிரி ஒவ்வொரு மனசுலையும் பரமாத்மாவுடைய ரிஃப்ளெக்ஷன் வந்ததுமே அப்ப என்னாச்சு, அவனவன் ஜீவனை ஆரம்பிச்சுட்டான், எல்லாம் வேலை செய்ய ஆரம்பிச்சுட்டான் சார். கரண்ட் வந்துருது, டிவி வேலை செய்யறது, பிரிட்ஜ் வேலை செய்யறது, லைட் எரியறது, ஃபேன் சுத்துறது, மீதி எல்லாம் மிக்சி சுத்துறது எல்லாம் ஆயிட்டு இருக்கு. ஏன் கரண்ட் வந்துருது, இந்நேரம் கரண்ட் இல்ல. அதே போல இந்த சரீரத்துக்குள்ள பரமாத்மா பிரதிபிம்பிச்சதுமே உள்ள வந்துட்டதுமே எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதம் யூஸ் பண்ணிட்டே இருக்கா. இது நிருசிம்ம தாபினி உபநிஷத்துல என்ன சொல்ற, ரூபம் ரூபம் பிரதிரூபோபூவா, ஒவ்வொரு உருவமும் தனித்தனியாக ஆச்சு அப்படின்னு சொல்றது கட்டோபனர். இந்த பிரதிபிம்பம் மாதிரியே உங்க போட்டோகிராஃப் எடுத்துங்க, அந்த போட்டோகிராஃப் எப்படி இருக்கு? கண்ணாடியில பிரதிபிம்பம் உங்க மாதிரி தானே இருக்கு, போட்டோகிராஃபும் உங்க மாதிரி தான். அதே போல நிழல் இருக்கு, அந்த நிழல் எப்படி இருக்கு? உங்க மாதிரி தான் இருக்கு. நீங்க நின்றுன்றா நிழல் நாய் மாதிரி இருக்காது, அதுதான் இருக்கு. முதல்ல சுங்க மாதிரி தானே இருக்கு. சரி, இப்ப என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கலாம். இந்த நிழலும் நீங்க இருந்தா தான் வருது, உங்களை பிடிச்சா தான் போட்டோகிராஃப் வருது. நீங்க இல்லாமலேயே நீங்க டெல்லிக்கு போயிருக்கல, உங்க போட்டோ உடனே கேமராவில் எடுத்து கொடுங்கன்னு சொல்ல முடியுமா? நீங்க வந்தா தான் சார் முடியும், வேற வழி கிடையாது. இந்த பிரதிபிம்பம்னு சொல்ற பிரதிச்சாயான்னு சொல்ற கட்டோபனிஷத்து ரூபம் ரூபம் பிரதிரூபோபூவா சிமிலர் ஃபார்ம் அவ்வளவுதான் சொல்லிருக்கு, பிரதிபிம்பம்னு சொல்லல. இங்க முன்னால என்ன சொல்லிருக்கு, குரு போயிட்டே இருந்தாரையானால் குருடைய நிழலை தாண்டப்படாது பாபம்.
குரு கிட்டே வரப்படாதுங்கிறார், குரு எதிர்க்க உட்காரப்படாதுங்கிறார். தர்மசாஸ்திரம் பார்த்தா ரொம்ப கஷ்டம் போட்டோம், அந்த குருவுடைய நிழல் தாண்டப்படாதுன்னு நிலைங்கிறார். அது என்ன சொல்றது? அப்ப நிழலும் பிரதிபிம்பம் மாதிரி தானா? பிரதிபிம்பத்துக்கும் ரிஃப்ளக்ஷன் கண்ணாடியில் வரக்கூடியதான ரிஃப்ளக்ஷனுக்கும் சூரிய கிரணங்கள்னால ஏற்படக்கூடியதான ஷேடோக்கும் நம்ம கேமரால எடுத்து அதை டெவலப் பண்ணினதான ஒரு போட்டோகிராஃபுக்கும் வித்தியாசம் இருக்கா? ஏன் சார் எங்களை பிராண வாங்குறேன், இது வரைக்கும் நாங்க யோஜனையே பண்ணலையே சார், எங்க தாட் இந்த பக்கம் வரலையே. அதுக்காகத்தானே வேதாந்த கிளாஸ் வேற எதோ நினைச்சிட்டு இருக்க சுவாமி, நீங்க அந்த கஷ்டம் வந்திருக்கேன் இந்த கஷ்டம் வந்திருக்கேன். உங்க மனசை டைவர்ட் பண்ணணும், டைவர்ட் பண்ணி ஆத்மா பக்கத்துல திருப்பணும். அப்ப அந்த ஆத்மாவானது எப்படி இருக்க? ஆனந்த வடிவமா இருக்காது. அப்பொழுது உங்க மனசும் ஆனந்தத்தை அனுபவிக்கும். விவகாரம் என்ன? இப்ப இந்த இப்படிப்பட்டதான ஒரு விசேஷம் அங்க என்ன சொல்லிருக்கேன்? குருவனுடைய ஷேடோன்னா குரு மாதிரி, அவரை தாண்ட குருவை தாண்டின மாதிரி சமம். அவளை பாப்பம், ஒரு மனுஷன தாண்டறத பாப்பம், அதையும் குருவை தாண்டறத ரொம்ப பாப்பம். அந்த குருவுடைய ஷேடோ குரு மாதிரி, ஆகையால் அவரை தாண்டப்படாது. சோ குருவுக்கு பின்னால ஒரு பத்தடி பின்னால்தான் நடக்கணும் அப்படின்னு தர்மசாஸ்திரம் சொல்றது. காரணம் என்ன? அது நிஜமா நான் ராகு சொன்ன ராகுவை சொன்ன மாதிரி உண்மை இல்லாது, அதுவும் கண்ணாடியில தோணக்கூடிய பிரதிபிம்பம் மாதிரி அனிரோச்சனீயம் தான், இல்லாததான். சாயா பட்சேதோ அவஸ்துத்வம் தஸ்யஸ்ய பூர்வ யுக்திகா, முன்னால சொன்ன யுக்தினால குருனுடைய சாயை தாண்டப்படாதுன்னு சொல்ற தர்மசாஸ்திரம் என்ன சொல்றது? சாயாங்கிறது உண்மையான பொருள் என்ற அர்த்தம் இல்ல, ஆனா என்ன சாயையை தாண்டப்படாதுன்னு நிஷேதம் மட்டும் சொல்றது. பொருள் இல்லாத போனாலும் அதை நாம நினைக்கப்படாது, அதை தாண்டப்படாது, அவ்வளவுதான் சொல்லு. நகி அர்த்தாந்தர நிஷ்டம் சத்து வாக்கியம் அர்த்தாந்தரம் வதேது, லோகத்துல ஒரு வாக்கியம் சொன்னமையானால் அந்த வாக்கியத்துக்கு ரெண்டு அர்த்தம் எடுத்துக்கலாம். ஆனா வேதத்துல எதை சொல்லியிருக்கோ அதைத்தான் எடுத்துக்கணுமே தவிர இன்னொரு அர்த்தம் எடுத்துக்கூட. ரெண்டு பசங்க வந்த இந்த நீரன் சொக்கா போட்டிருக்கான்னு அவன் ரொம்ப புத்திசாலியான பையன் அப்படின்னு சொல்ல, பக்கத்தில் இருக்கிற மண்டு சொல்லுங்க சுவாமி, ரெண்டு பேர் வந்து அவன் என்ன பண்ண இந்த நீல போஷத்தை போட்டிருக்கான ரொம்ப புத்திசாலி பையன் அப்படின்னு. இந்த ரெண்டாவது பக்கத்தில் இருக்கிறவன் அவன் மண்டுன்னு அர்த்தம் எடுத்துக்க கூடாது. ஏன் தெரியுமோ, கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் ஒத்தனுக்கு தான் சார் வரும், அவன் செகண்ட் ரேங்க் தான் இருக்கிறான். சோ ஒத்தன் புத்திசாலின்னு சொன்னதுனாலேயே இன்னொத்தன் மண்டுங்கிற கன்க்ளூஷனுக்கு நீங்க வரப்படாது. அடுத்த டைம் அடுத்த பரீட்சையில இவன் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கி அவன் செகண்ட் ரேங்க் வாங்கலாம். ஆனா ஆஸ் ஆஃப் நவ் என்ன, இவன் புத்திசாலி. அது மாதிரி ஒரு வாக்கியம் ஒரு சென்டென்ஸ் சொன்னேனேயானால் அந்த சென்டென்ஸுக்கு என்ன அர்த்தம் தெரிகிறதோ தவிர அதனால தொக்கி நிக்கிற அர்த்தம் இன்னொன்னு எடுத்துக்க கூடாது. லோகத்துல இப்படிதான் எடுத்துட்டு இருக்க. லோகத்துல சாதாரணமா என்ன பண்ணிருக்கேன், இவன் ரொம்ப நல்லவன் இவன் அப்படின்னா அந்த பக்கத்துல இருக்க பிரயோஜனம் இல்லைங்கிற அர்த்தம் தான் லோகத்துல தெரியுது. ஆனா வேதத்துல அந்த அர்த்தம் எடுத்துக்காதீங்க, அது அப்படி வராது. ஏன்னா நாட் ட்ரூ அட் ஆல் சர்க்கம்ஸ்டன்சஸ். லோகத்துல எப்படி, லோகத்துல மற்ற விவகாரங்கள்லாம் வச்சுட்டு வேற பிரமாணங்கள்னால நம்ம கண்டுபிடிக்கிறோம். வேதத்துல ஒரு பிரமாணமும் உங்கள்கிட்ட தெரியாது, சொன்னது சொன்னதுதான். இவன் புத்திசாலின்னு அவன் புத்திசாலிங்கிற வழக்கில் தான் எடுத்துக்கணுமே தவிர இன்னொரு அர்த்தம் எடுத்துக்கப்படாது. அதனால வாக்கியத்துக்கு இரண்டு அர்த்தங்கள் எடுத்துக்கப்படாது. வேதத்துக்கு அர்த்தம் பண்றது ரொம்ப கஷ்டம்னு அது பாட்டு என்ன சொல்லியிருக்கோ அவ்வளவுதான் சொல்லணும், இன்னொரு அர்த்தம் நீங்க சொல்லப்படாது. அதான் சொல்ற நக்கியத்தம் தரநிஷ்டம் சத்து வாக்கியமர்த்தம் தரம் வதே மாதுரியாதிஜயத்காரியம் உஷ்ணத்ரவியாத்யசேவனாத் சாயையா நதோ அதிருஷ்டத்வாத் அப அபாமே வச தரிசனாத். அதோட மட்டும் இல்லாமல் மனுஷன் எந்த சூழ்நிலையில இருக்கானோ அந்த சூழ்நிலைக்கு தகுந்தாவது அவன் இருக்கான், ஆத்மாவனுடைய விவகாரம் ஒண்ணும் கிடையாது அப்படின்னு சொன்ன. எல்லோரும் சிரிச்சுட்டே இருக்கா கல்யாணத்துக்கு போனேன், எல்லாரும் நல்லா டிரெஸ் பண்ணிட்டு டீக்கா டிரெஸ் பண்ணிட்டு உட்காந்து அந்த புதுசா கல்யாணம் பண்ணிட்டு இருக்காள, அவ கவலையில அவ இருக்கா. அங்க இருக்கிற அம்மா அப்பாக்கள்லாம் கல்யாணம் ஒழுங்கா முடிக்காகணுமே கவலையில அவ இருக்கா. மேலக்காரன் எண்ணிக்கிடா முடியும் நம்ம ஆத்துக்கு போவோம்னு அவன் கவலையில அவன் இருக்கான். சமையல்காரர் எல்லாருமே சாப்பாடு போட்டு முடிஞ்சதுன்னு அபாடான்னு இருக்கான். எல்லாரும் அவாவா பிஸியா அவாவா ரங்கத்துல இருக்க வந்த ஜனங்கள் இருக்க பார்த்தேன. அவன் நீட்டா சேர் வச்சுட்டு இருந்தாலும் போட்டிருந்தாலும் அத ரவுண்ட் ரவுண்டா பண்ணிட்டு என்னமோ கதை பேசிட்டு இருக்கான். இந்த படம் வைங்க வாங்கினேன், அந்த படம் வைங்க வாங்கினேன், அது என்னாச்சு, இது என்னாச்சு, ஊர்வம் என்னாச்சு, இந்த பக்கத்தாத்துல அந்த பொண்ணு வியாபாரம் என்னாச்சு, இதெல்லாம் இங்க பேசுறதுக்காகதான் கல்யாணத்துக்கு வந்திருக்கு. ஏன்டா அங்க ஏதோ மந்திரம் பாக்கிட்டு இருக்காரு, அந்த காதால கேப்போங்கிற விவகாரம் கிடையாது. நம்ம எல்லாம் ரிசப்ஷனுக்கு தானே போறோம், காலையில உத்தியோகம் இருக்கு சார், ஓடணும் ரிசப்ஷனுக்கு தான் போனோம். அப்பதான் அவன் எல்லாத்தையும் ரொம்ப நல்ல மசால் எல்லாம் போட்டு வச்சிருப்பான். சாப்பாடு முகூர்த்த சாப்பாடு அது சாப்பாடாது. சோ விவகாரம் என்ன, நாம இப்படி போட்டுருக்கோம். அந்த ஜனங்கள்லாம் அப்படி தனக்குத்தான் தன் உலகத்துல ஏதேதோ பேசிட்டு இருக்காளா இல்லையா. அந்த சந்தர்ப்பத்துல சீரியஸ் போய் யாராவது ஒருத்தர் அழுவாளா, கல்யாண சந்தர்ப்பம் நடக்கிறது அங்க போய் அழுவாளா. அதே மாதிரியே யாரோ ஒருத்தர் காலமாயிட்டா, அங்க சரீரம் இருக்கு, ஒரு 20 பேர் அங்க போயிருக்கா, அங்க போய் யாராவது கை கொட்டி சிரிப்பாளா, சிரிச்சா என்ன பண்ணுவாங்க இருக்கிறவன்லாம் அடிஞ்சு போட்ட மாட்டாளா. சோ மனிதன் எப்படி இருக்கான், அவனுடைய ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருக்கு, அந்த சூழ்நிலைக்கு தகுந்தா போல இருக்கா இல்லையா. சோ இந்த மனிதன் சொன்னா அவனுடைய ஒரு சிரிப்போ அழுகையோ மற்ற அவனுடைய பிரவர்த்தனையோ எப்படி இருக்க, அங்க இருக்கக்கூடியதான சூழ்நிலை அனுசரிச்சு இருக்கு. அதே போல சந்தோஷமா இருக்கிற இடத்துல சந்தோஷமா இருக்கான், துன்பமா இருக்கிற இடங்கள்ல போனா இவன் துன்பத்தை அனுபவிக்கிறான். நிழல்ல இருக்கும் பொழுது ஆனந்தமா ஆனந்தமா இருக்கான், மரத்த நிழல்ல அவன் வெளியில போகலையே. அதனால வெளி உலகம் தான் இவனை கவனம் பண்றதா தவிர உங்க மனசு இல்லைன்ட்டான். விவகாரம் என்ன இதுக்கு எதுக்குன்னா, மனசுல இருக்கக்கூடியதான பழைய வாசனைகளை அனுசரிச்சல்லவா உங்களுக்கு சுகமும் துக்கமும் கவலையும் வருதுன்னு சொன்னீரே, மனசுல இருக்கிறதுனால இல்ல, அங்க சூழ்நிலையில பத்தி இருக்கு அப்படின்னு சொன்ன. மதுரியாதிஜயத்காரியம் உஷ்ண திரவிய தேவனம் சாயையா நத அதிருஷ்டத்வாத் அபாமே வசதர்சனாத். அதுல நீங்க சொல்றது அப்படி தோன்றது உங்களுக்கு, ஆனா விவகாரம் அப்படி இல்ல. ஏன் தெரியுமோ, நான் இவன் நிழல்லயே இருக்கான், வெயில்ல போகல, அயால் வெயிலுடைய சம்பந்தம் இவனுக்கு வரல. இவன் கல்யாணத்துக்குள்ள அந்த சந்தர்ப்பத்திலேயே இருக்கான், அந்த சந்தர்ப்பத்துல இவனுக்கு அழகும் தோணவே அழல. இவனுக்கு நிஜமா சிரிக்கிறவன அழகிறவனா இருந்தா கல்யாணத்துக்கே போக மாட்டான். மனசுல கவலை இருக்குமே, ஆனால் கல்யாணத்துக்கு போறானோ. அதே போல சிரிப்பு வரக்கூடியதான சந்தர்ப்பமா இருந்தா அந்த இடத்துக்கு போறானோ. ஆனந்தமா இருக்குமே, ஆனால் சினிமாவுக்கு போவோம், ஹோட்டலுக்கு போவோம், இப்படி போவேன் தவிர அந்த சீரியஸான இடத்துக்கெல்லாம் போறானோ. ஆகையால் இவனுக்கு அந்த இடத்துல வேற விதமா இவன் நடந்து கொள்ளாததுக்கு காரணம் இவனே அந்த இடத்துக்கு போகல. ஆனந்தமாக நிழல்லயே இருக்கிறவனுக்கு உஷ்ணம் தெரியாத காரணம் இவன் வெயில்ல போகல. அதனால மனசுல என்ன சூழ்நிலை இருக்க அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுக்கு கவலையோ சுகமோ துக்கமோ ஏற்படுகிறதே தவிர வெளி சூழ்நிலைனால ஒண்ணும் இல்லை. காசு நிறைய இருக்கு சார், எல்லாம் நிறைய சந்தோஷம் வந்திருக்கு, என்ன இருக்கு, ராத்திரி தூங்கினா தூக்கமே வரலையே, என்ன பண்றது. 4 போன் வரிசையா அடிக்கிறது, எதை முதல்ல அட்டன் பண்றதுன்னு தெரியல, ஷேர் மார்க்கெட்ல இருக்கான் இவனுக்கு ஒண்ணும் தெரியல. காசுக்கு மேல 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 காசு வந்துட்டே இருக்கு, ஆனா தூங்க முடியல, சாப்பிட முடியல. ஆசைக்காரி தோசை கையில வச்சுண்டு தட்டை கையில வச்சுண்டு கூட எடுத்து சாப்பிட சூடா கொட்டிருக்கேன், வாயில போட்டுட்டா பேசிட்டே இருந்தது எப்படி கடிக்கிறதுன்னு. ஊட்டினால கைய கடிப்பானே தவிர தோசை கடிக்க மாட்டான். காசு இருந்தா என்ன பிரயோஜனம். அதே மாதிரி பரம ஏழையா இருக்கிறவன் அழுதுண்டே இருந்தாலும் என்ன பிரயோஜனம், மற்ற பதார்த்தம் வரல என்ன. ஆகையால் மனுஷனுக்கு அவன் சுகமோ துக்கமோ அனுபவிக்கிறதுக்கு மற்ற வெளியில இருக்கக்கூடியதான பொருள்கள் அல்ல, அவன் ஜென்மாந்தரத்துல பண்ணினதான சுக துக்கங்கள் அதுக்கு வேண்டியதான புண்ணிய பாபங்களை தவிர வேற இல்லை. அதுதான் சாயாய நதோ அதிருஷ்டத்வாது அபாமே வட தர்சனாத். அவன் நிழலோட கூடியிருந்து ஜலத்தோட ஆனந்தமா அங்க இருக்கு. அதனால ஆத்மா ஆபாச ஆஸ்ரயாஸ்ரயேவம் முக ஆபாச ஆஸ்ரயா யதா கம்யந்தே சாஸ்திர யுக்திபியாம் ஆபாச அசத்வமேவதா. ஆகையால் இப்ப நான் என்ன சொல்றேன், ஆத்மாவோ ஆத்மாவுடைய பிரதிபிம்பமோ அந்த பிரதிபிம்பத்துக்கு ஆசிரியமா இருக்கக்கூடியதான மனசோ, பரமாத்மா இந்த மனசுல இருக்கிற ஜீவன் அதுக்குள்ள இருக்கக்கூடியதான பிரதிபிம்பம். அதுக்கப்புறம் முகாபாசாஸ்ரயாயதா, முகம் இவனுடைய முகமோ முகாபாசம் ரிஃப்ளெக்ஷனோ அதனுடைய ஆசிரியமா இருக்கிற கண்ணாடியோ எல்லாம் என்ன கம்யந்தே சாஸ்திர யுக்திபியாம். சாஸ்திரம் சொன்னா உங்களுக்கு தெரியுது, லாஜிக்னால இவ்வளவு நம்ம லாஜிக் சொன்னமோ இல்லையா, யுக்திக்கே லாஜிக் பேரு. சாஸ்திர யுக்திபியாம் ஆபாச அசத்வமேவதா. இதனால என்ன தெரிஞ்சுட்டோம், அங்க ஆத்மா நித்தியம், இங்க முகம் நித்தியம், மீதி எல்லாம் பொய். கண்ணாடிக்குள்ள தோணக்கூடியதான் பிரதிபிம்பம் எல்லாம் பொய் சுவாமி, நிஜமா அங்க இல்ல. உங்க கண்ணுல இருந்து ரேஸ் ஆஃப் லைட் ரிஃப்ளெக்ட் ஆகி கண்ணாடிக்குள்ள போய் கண்ணாடியில இருக்கா போல தோன்றது அவ்வளவுதான். நிஜமா என்ன இருக்கு தெரியுமா, நான் உங்க கண்ணுல இருந்து ரேஸ் போறது கண்ணாடியே புடிச்சுக்கிறது, அந்த கண்ணாடியில ரிஃப்ளெக்ட் ஆகி மறுபடியும் உங்க உங்க முகத்தையே பாக்குறது. சோ உங்க முகத்தை நீங்க பார்த்துருக்க நியாயமா, நான் நேரா அந்த பொருளை பார்த்தேன், நேரா போய் ரேஸ் அதை போய் பார்க்கறது தெரிஞ்சுக்கிறது. ஆனா விவகாரம் என்னடா, எம் முகத்தை பார்க்கும் பொழுது என்னுடைய கண்ணுல இருந்து கிரணங்கள் போய் கண்ணாடியை போய் அடிச்சு அந்த கிரணங்கள்லாம் அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகி எம் முகத்தை பார்க்கறது. எம் முகத்தை நான் இப்படிதான் பார்க்கறேன், நேரா பார்க்க முடியும், என்ன நேரா இல்லையா, இதான் ரிஃப்ளெக்ஷன். சோ எப்படி பாக்கிறதுங்கிறது சயின்ஸும் எங்க சாஸ்திரம் சொல்ற, இது தெரிஞ்சு சொல்றவா இல்லாதனால நமக்கு புரியல. விவகாரம் உங்க முகத்தை உங்க கண்ணால நீங்களே பாக்குறது, கேனம் போட்டாட்டியும் அப்ப நேரா இருக்கிறக்காய் நேரா இப்படி அடிக்கிற அங்க போய் விழுறது, இந்த பக்கம் இருக்கிறக்காய் எப்படி அடிக்கிறது, சில பேர் இங்க இருந்து அப்படி அடிக்கிறான், அங்கிருந்து திரும்பி வந்து இங்க அடிக்கிறதோ இல்லையா, அது வழக்கத்தினால எங்க இருந்தாலும் அடிச்சு விடுவான் சில பேர். அதே வழக்கத்தினால நீங்க பாக்குற உங்க முகத்தை நீங்க இப்படித்தான் பாக்குற, அதனால உங்க முகம் தான் இருக்கே தவிர கண்ணாடிக்குள்ள அது தோன்றது, ஒரு இடத்துல இருக்கிறத இன்னொரு இடத்துல தோன்றது. ஆத்ம ஆபாச ஆஸ்ரயாச்சைவம் ஸ்லோகத்துக்கு பிரிச்சு பிரிச்சு அர்த்தம் சொல்றது கஷ்டம். ஆத்மா ஆத்மா என்ன, ஆபாசம் பிரதிபிம்பம் என்ன, ஆசிரியம் அந்த மனசு என்ன, முக ஆபாச ஆஸ்ரயா யதா உங்க முகம் என்ன, முகத்தினுடைய ரிஃப்ளெக்ஷன் கண்ணாடிக்குள்ள தோன்றது என்ன, அதை புடிச்சுட்டு இருக்கக்கூடியதான கண்ணாடி என்ன, எல்லாம் கம்யந்தே சாஸ்திர யுக்திபியாம் சாஸ்திர யுக்திகளால காணப்படுகிறது. என்ன சொல்றது, ஆபாச அசத்வமேவ, காணப்படுறதெல்லாம் பொய்யா நஜம் இல்ல, நத்ருஷ்யே ரவிகாரத்வா ஆபாசஸ்யாப்யவஸ்துதா நாசித்வாத் அஹம் கர்த்து கஸ்ய சம்சாரிதா பவேத். இதுல இந்த ஆத்மா இருக்கார் பார்த்தல, நத்ருஷே ஆத்மாவுக்கு சுகதுக்கம் கிடையாது, என்ன அவர் தான் சுத்தமானவன் சொல்லிட்டேனே, அவிகாரத்வா இட் இஸ் நாட் கோ எனி சேஞ்ச், சுகமோ துக்கமோ வந்தா நமக்கு சேஞ்ச் இருக்கா இல்லையா, என்ன அது ஒரு செயல் சார், செயல்னா என்ன அர்த்தம், உங்களிடத்துல ஒரு சேஞ்ச் உண்டு பண்ணினாதான் அதுக்கு செயல், என்ன பண்ணு அப்படின்னு கேட்டேன், சாப்பிட்டேன், சாப்பிட்டதுங்கிற ஒரு செயல் தானே, சந்தேகம் இல்லையா, இந்த செயல் பண்றதுக்கு முன்னால எப்படி இருந்தது, பசியா இருந்தது, இந்த செயலை முடிஞ்ச பிறகு என்னாச்சு, திருப்தி வந்தாச்சு, இந்த செயலுக்கு முன்னால திருப்தி இல்ல, செயலுக்கு முன்னால பசி இல்ல, அதனாலதான் சாப்பாடுங்கிறது ஒரு செயல், எனி ஆக்சன் அது என்ன பண்றது, அந்த இண்டிவிஜுவல் இடத்துல சேஞ்ச் உண்டு பண்றது, சாப்பிடறதுக்கு முன்னால பசி, சாப்பிடறதுக்கு பின்னால திருப்தி, அதனாலதான் இந்த செயல் நடந்ததுன்னு சொல்லுவோம். சோ எந்த செயலா இருந்தாலும் வச்சுக்கோ, இங்க இருந்து ஒரு கிலோமீட்டர் நடந்தது ஒரு செயல் தானே, நடக்கிறதுக்கு முன்னால எப்படி இருந்தது, சௌக்கியமா இருந்தது, நடந்தது வந்தா உடம்பெல்லாம் வேத்து கொட்டுறது, அவாடாங்கிற டாக்டர் சொன்னா நடாங்கிறான், அவனை நடக்க வச்சதாங்க தெரியும், உங்களை நடாங்கிறான், சரி வேற என்ன பண்றது, சொன்ன பேச்சு கேட்கணும்னு
யார் சொன்ன பேச்சு கேட்கணும், ஆத்துக்காரி சொன்ன பேச்சு கேட்கணும், அடுத்தது டாக்டர் சொன்ன பேச்சு கேட்கணும், அம்மா அப்பா சொன்ன பேச்சு கேட்டதே இல்ல விழுவா. இது பண்ணலன்னா ஆகாரம் கிடைக்காது, அது பண்ணலன்னா யமதர்ம ராஜா பிரத்யட்சம் ஆயிடுவார். அந்த ரெண்டுல ஒண்ணு கேட்பாங்க. இப்ப ஒரு செயல்னா என்ன பண்றது, பூர்வாபர அவஸ்தைகளில் முன்னும் பின்னும் மாற்றத்தை உண்டு பண்றது. ஆத்மாவில இந்த சுகதுக்கங்கள் எனக்கூடியதான நிலை செயல்கள் மாற்றத்தை உண்டு பண்ணுமா? ஏன்னா ஆத்மா மாறாதுன்ட்டு. நதிரசே ரவிகாரத்வாத் ஆத்மாவுக்கு சுகதுக்கம் இல்லை, ஏன்னா ஆத்மா மாறாது. ஆபாசஸ்ய அவஸ்துதா. சரி, ஜீவனுக்கு இருக்கும், இண்டிவிஜுவல் சோழங்கிற அவனுக்கு இருக்கலாமா? இந்த சுகதுக்கம் தான் அவனுக்கு, அவனே பிரதிபிம்பம் பிரதிபிம்பம் அவஸ்து இண்டிஸ்பெரபிள் அனிர்வச்சனையும் சொல்லிட்டேனே. சோ அவனுக்கு இல்ல, சோ ஆத்மாவுக்கும் இல்ல இவனுக்கும் இல்ல. நதிருஷே ரவிகாரித்வா ஆபாசஸ்ய வஸ்துதா ந அசித்வா தஹங்க. அப்ப மனசுக்குன்னு வச்சுப்போமே சார், அது ஜடமையா, அதுக்கு சுகம் துக்கம் எப்படி இருக்கும்? ந அசிதித்வாத அஹங்கர்த்து கஷ்ய சம்சாரிதா பவேத். ஐயா, உலகத்துல சுகம் துக்கம் வெக்கம் பயம் எத்தனை இருக்கு மனுஷனுக்கு. மனுஷனுடைய மனசுல கல்லோலங்கள், சமுத்திரத்துல அலைகள் வந்து இடிக்கிறா போல என்ன இடிக்கு? இதெல்லாம் யாருக்குன்னு கேட்டா ஆத்மாவுக்கு இல்ல, மனசுக்கு இல்ல, மனசுக்கு பிரதிபிம்பத்துக்கு இல்ல, என்னமோ சொல்றீங்களே சார், எனக்கு என்ன? அதான் விசேஷம். அசித்வாதர்த்து கஷ்ய சம்சாரிதா பவேத். யாருக்கு சம்சாரம்? அவித்யா மாத்திரையே வாதா. அதனால என்ன, உண்மையாக சுகதுக்கம் மனுஷனுக்கு இல்லாத போனாலும் இருக்கிறா போல நீங்க நினைச்சிருக்கு, அஞ்ஞானத்தினால நினைச்சிருக்கு. அவித்யா மாத்திரையே வாத சம்சாரா அஸ்து அவிவேகதா. இல்லாதது இருக்கிறதாக நினைச்சிருக்கான் இவன். நினைச்சுண்டதுனால இப்படி ஆச்சு, தவிர நகமாக ஒண்ணும் கிடையாது. உண்மையை அறிந்திலையானால் இந்த சுகமோ துக்கமோ இவைகள் ஒண்ணும் உங்ககிட்ட வராது, நீங்க சாந்தமா இருப்பீங்க. ரொம்ப நேரம் கிச்சு வச்சு வச்சு உங்களை சிரிக்க வச்சுட்டே இருந்தா ஒரு அஞ்சு நிமிஷம் ஆச்சுன்னா ஆட ஆரம்பிச்சிருவாள். கொஞ்ச நேரம் தான் சிரிக்க வைக்கலாம், அதுக்கு மேல வயிறு வடிக்கிறதான் வெளியில போயிடுவாள். இருக்க முடியாது, ரொம்ப நேரம் சிரிக்க முடியாது மனுஷனால. ஆனா அவன் எப்படி இருக்கலாம், சாந்தமா இருக்கலாம். அதனாலதான் பகவத்கீதை சாந்தி நிர்வாண பதமாம் மத் சம்ஸ்தாம ஜெகச்சதி. அந்த சாந்தினா நமக்கு வேணும், மனசுல கல்லோலம் தானே இருக்கு. என்ன ஆகுமோ என்ன பண்ணுமோ ஒன்னும் ஆகாதுன்னு. இப்படி இருக்கே அப்படி இருக்கே, பொண்ணு பிறந்தாளே, அவ பெரியவள் ஆகணுமே, உத்தியோகத்துக்கு போகணுமே, ஆத்துக்கார சொன்ன பேச்சு கேட்கிற ஆத்துக்காரர் வரணுமே, யாருக்கு வரல எல்லாருக்கும் தான். ஆனா என்னடா இந்த மனசுல இந்த கவலை போறதா? கல்யாணம் பண்ணிட்டு அவளுக்கு வயசுல புழு புறக்கணுமே, வயசுல புழுவா புறக்கணும். ஏன் சுவாமி இப்படி எல்லாம் சொல்ற, இப்படி என்ன பேசுறாரு? அதுக்கான அந்த பொண்ணுக்கு ஸ்கூல்ல அட்மிஷன் கிடைக்கணுமே. இவர் பிராணன் விடுற பதியந்த இந்த சம்சார கவலை விடவே விடாது, எதையோட நினைச்சுட்டு தானே இருக்கு. ஆனா எல்லாம் என்ன, அந்த பரம்பொருளை அறிந்த பிறகு இதெல்லாம் பிரயோஜனம் இல்லைன்னு தானா தெரியும். அதுக்காக ஊரை விட்டு போயிட போறா? இல்ல, இது இனிமேல உங்களை அப்படி தாக்காது. சினிமா பாக்குற மூணு மணி நேரம் அவன் இவனை வந்து போட்டு போட்டு சாக்குறான் சார், அடிக்கிற அடியில சவருக்கு கீழே இழுந்து விழறது சார். ஆனாலும் காபி ஷாப்டே ஆனந்தமா தான் பாக்குற. அதே மாதிரி உங்க ஆத்துல அடிச்சிருந்தா எப்படி இருக்கும்? அது பொய்ங்கிற ஒரு நிச்சயத்தில் இருக்கிறதுனால தானே உங்களுக்கு அதை ஒண்ணும் துன்பத்தை கொடுக்கல. அதே மாதிரிதான் உலகங்கள் எல்லாம் பொய்ங்கிற நிச்சயம் இருந்தால் நீங்க அதுல ஈஷிச்சுக்க மாட்டேன், அதனால அது உங்களை மனச தாக்காது. அவித்யா மாத்திரையே வாத்தா சம்சாரோ அஸ்து அவிவேகதா கூட்டஸ்தேன ஆத்மனா நித்யம் ஆத்மவான் ஆத்மனி இவசா. ஆனா உங்க ஆத்மா வந்து எப்படி இருக்க, எப்படிப்பட்டதான சந்தர்ப்பத்திலையும் மாறாதது, அசையாதது. ஆகையால் அப்படி இருக்கு. இது எப்படி, ரஜு சர்போ யதா ரஜ்வா தாத்மக பிராக் விவேகதா அவஸ்து சன்னதிஹேஷ கூட்டஸ்தேன ஆத்மனா ததா. அது எட்டி ஒரு இடத்துல கயர் இருந்தது, அந்த கயரை இவன் பார்த்தான் பாம்பு மாதிரி தோணி, இவன் பாம்புன்னு நினைச்சுட்டான், கதறினான், உடம்பெல்லாம் வீர்த்து கொட்டுறது, ஓடுறான், தூண்ல போய் இடிச்சுட்டான், தலையில அடி விழுந்தது, ரத்தம் வந்தது, எல்லாமும் ஆச்சு.
இது என்னாச்சு, அங்க பாம்பு இருக்கான்,
பாம்பு இல்லையே, வெறும் கயிறு தானே இருக்க.
ஆனா இது கயிறு பாம்பு இல்ல என கூடியதான உண்மையான ஒரு ஸ்வரூபம் புரிவதற்கு முன்னால எப்படி இவன் இவ்வளவு கஷ்டப்பட்டானோ, அதே போல என்னுடைய ஆத்மா பரமாத்மா ஸ்வரூபம், அதுல ஒரு விதமான கவலையும் இல்லை அப்படிங்கறது உண்மையை அறியிற பரியந்தம் இந்த கவலைகள். ஒன்ஸ் அந்த தத்துவத்தை புரிஞ்சுண்டேலையானால் இனிமேல் இந்த சம்சாரத்துல வரக்கூடியதான வெக்கம் பயம் தோஷம் துக்கம் சுகம் ஒண்ணும் அங்க இருக்காது, சாந்தமா இருக்கும். தூங்குறப்ப எப்படி நிம்மதியா இருக்கோ அப்படி இருக்கும். ரஜு சர்ப்போ யதா ரஜ்வா, ரஜு சர்ப்பமானது கயத்துல காணப்பட்டதான பாம்பானது யதா ரஜ்வா சாத்மகா, கயர் தான் இருக்க, கயரை தவிர வேறான பொருள் அங்க இல்ல. பாம்பும் நீங்க பார்க்கல, இந்த பாம்பு இருக்கா, இருக்குன்னு அது எங்கே சார், நான் கயிறை கொண்டா அத பிரி அத உதறு என்ன பண்ணாலும் அங்க பாம்பு வெளியில வராது, இருந்தா என்ன போறதுக்கு, என்ன அது சாத்மக பிராக் விவேகதா, விவேகம் வருவதற்கு முன்னால அது காணப்பட்ட போதிலும் விவேகம் வந்த பிறகு அது எப்படி இல்லையோ, அவஸ்து சன்னபிகேஷ கூட்டஸ்தேன ஆத்மனா கதா. ஆகையால் நான் கவலைப்படுறேன், சம்சாரத்துல துக்கத்தை அனுபவிக்கிறேன், அதை அனுபவிக்கிறேன், ஒரே டென்ஷனா இருக்கு, ஹைப்பர் டென்ஷன், என்னமோ சொல்லிட்டு இருக்கான், பிபி அது பாட்டுக்கு ஏறி போயிட்டே இருக்கு, என்ன மாத்திரை காட்டாலும் குறையல, என்ன பண்ணாலும் குறையல, எல்லாம் போய் மிச்சா புத்தம். நீங்க அப்படிதான் சொல்லு, வந்தா தெரியும், வந்தா தெரியட்டா, நான் என்ன பண்றத, அஜ்ஞானத்தினால வந்திருக்கு, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் சொல்ல முடியாது. ஒரு நல்ல வியக்தியை பார்த்து இவன் கெட்டவன் மனசால் நம்ம தீர்மானம் பண்ணி நினைச்சுண்டு அப்படியே பழகினா யாருக்கு நட்டம், அதே போல கெட்டவன போய் நல்லவன் நன்றி அவன் பக்கத்திலே பழகிட்டே இருக்க கெட்ட மனங்கள் உங்களுக்கு தானே வர போறது. சோ உண்மையா அறிந்து செயல்படுத்தணும். ஆத்ம ஆபாச ஆசிரயஸ்த ஆத்மா பிரத்யேஸ்வயிர் விகாரவான் சுகி துக்கேச்ச சம்சாரி நித்தியே வேதி கேச்சனா. இப்படி இருக்கும் பொழுது ஆத்ம ஆபாச ஆசிரயஸ்த ஆத்மா, ஆத்மாபாசமா இருக்கக்கூடியதான அந்த பிரதிபிம்பத்துக்கு ஆசிரியமா இருக்கிறவர் ஆத்மா தான். பிரத்யேகிகாரவான், இந்த மனசுல இருக்கிற எண்ணங்கள்னால அவர் மாறிக்கொண்டிருக்கார். சுகி துக்கேச்ச சம்சாரி, சுகமாகவும் துக்கமாகவும் சம்சாரியாக இருக்கார். இது எப்பொழுதும் பர்மனன்ட் அப்படின்னு சில பேர் சொல்றாளாம். நித்தையே வேதி கேட்டனா, ஆத்மாபாச அபரிஜானாது, ஏன் சார் இப்படி வந்ததுன்னு. அந்த ஆத்மாவனுடைய பிரதிபிம்பம் இருக்க மனசுல, உங்க முகத்தினுடைய பிரதிபிம்பம் கண்ணாடியில் எப்படி தோன்றதோ அது, அது பொய்ங்கிறா போல இதுவும் பொய்ங்கிறது தெரிஞ்சுக்கல. ஆத்மாபாச அபரிஜானாது யாதாத்மே நபி மோஹிதாக, அவ மோகத்தை அடைஞ்சிருக்கா. மோகம்னா என்ன அர்த்தம், எங்க சுகம் இல்லையோ அங்க சுகம் இருக்கிறது நினைக்கிறதுக்கு மோகம்னு பேரு. அப்படி மோகத்தை அடைஞ்சிருக்கார். அகங்கர்த்தாரமாத்மேதி மன்யந்தே தேனி ராகமா, வேதத்தை படிக்காதனால மனசே ஆத்மா அப்படின்னு நினைச்சுண்டு அதுக்குள்ள இருக்கக்கூடியதான ஆத்மாவை மறந்து இருக்க. அதனால நீங்க என்ன பண்ணனா, ஆத்மா யாரு நான் யாரு விசாரம் பண்ணுங்க. ஆத்துல உட்கார்ந்து ஏகாந்தமா நான் யாருன்னு எதிர்பண்ணுங்க. சார் இவனுக்கு ஏதோ பைத்தியம் பிடிச்சது சார், நான் யாருங்கிறத விசாரம் பண்றேன் சார், நான் யாருன்னு தெரியாதா, என்ன நான் தான் பிறந்திருக்கேன், நான் தான் மனுஷன், எனக்குடைய பேர் இது, நான் எம்ஏ படிச்சிருக்கேன், இப்படி எல்லாம் தெரிஞ்சிருக்கேன், தெரிஞ்சதையே போய் ஆத்மா யாரு நான் யாருன்னு விசாரம் பண்ண பைத்தியம் தலைக்கு மேல ஏழுச்சு. பைத்தியகார ஆத்மத்திற்கூட கியூர் இல்லை இதுக்கு அப்படின்னு நினைக்காதையும். ஆனா உண்மையான ஒரு சாந்தி இதனால தான் கிடைக்கும். சம்சாரோ வஸ்து சம்ஸ்தேஷம் கர்த்திருபோக்திருத்வ லட்சணா ஆத்மாபாச ஆசிரய அஜ்ஞானாது சம்சரந்தி அவிவேகதா. இவாளுக்கு சம்சாரம் உண்மையாகத்தான் இருக்கு. பிறந்ததிலிருந்து அந்த கஷ்டம், இந்த கஷ்டம், அது மேல இது மேல இதுலயும் மேலும் மேலும் ஒரு அடி முன்னால போனா நாலு அடி பின்னால சறுக்கிறது சார் என்னமோ சொல்றா தெரியும். ஒரு அம்மா வந்தா அவர் 85 வயசு பாட்டிமா வந்த சாசகள ரொம்ப கஷ்டமா இருக்கு, பக்கத்துல மாமா வந்தார் உட்கார்ந்தார், சரி ஒரே கஷ்டமா இருக்கு, இன்னைக்கு விடிஞ்ச பாடு இல்ல எனக்கு, என்ன பண்றது தெரியல, என்ன அம்மா என்ன பண்றது, ஜாதகம் பார்த்தா அப்படி ஒண்ணும் தெரியல அம்மா, என்ன கஷ்டம், எப்பத்துல இருந்து வந்திருக்கு, தாலி எடுத்து இன்னையில இருந்துங்கிற, என்ன பண்ண போற, எப்ப கஷ்டம் தீரும் என்ன சொல்வேன் சொல்லலாமா? அம்மா ஒண்ணு கஷ்டமே இல்ல, இல்லாத கஷ்டம் நீங்க நினைச்சிருக்கீங்க. வேதாந்தத்தை சொல்ற தவிர வேற வழி உண்டோ? அது பாட்டியும் வேணும் கேக்கலா, அவரோட இத்தனை நாள் வாழ்ந்திருக்கா, அவரையும் வேணும், அவ சௌக்கியமா இருக்கணும் தான் நினைச்சுட்டு கேக்குறா. கேக்கிற வழி தெரியல, அதான் நம்ம சம்சாரம். நமக்கு என்னதுன்னு தெரியாம வாழ்க்கையில கஷ்டப்பட்டு இருக்கோம், அதான் சொல்ற சம்சாரோ வஸ்து சம்ஸ்தேதா. உண்மையை தெரியாதவர்களுக்கு இந்த சம்சாரம், இந்த துன்பமானது உண்மையாக காணப்படுகிறது. உண்மையை அறியாதவாளுக்கு இது உண்மையாக காணப்படுகிறது. உண்மையான பரம்பொருளை அறிந்தீரையானால் இது இல்லாமல் போகிவிடும். அதான் சம்சாரோ வஸ்து சம்ஸ்தேதா கர்த்தபோக்திருத்வ லட்சணா ஆத்மாபாச ஆஸ்ரய அஜ்ஞானாத். ஆத்மாபாசமா இருக்கக்கூடிய ஆத்மாபாசம்னா ரிஃப்ளக்ஷன், அதனுடைய ஆசிரியம் என்ன மனசு, அதனுடைய உண்மையை தெரியாததுனால சம்சாரம் விவேகதா அஜ்ஞானத்தினால துன்பத்தை அடைகிறார்கள். அதனால நேற்று கேட்டதான நான் எனதுங்கிறது எங்க ஆரம்பிக்கிறது? மனசுல. அந்த மனசானது எப்படிப்பட்டது? தான் இல்லாமலேயே நம்மளை ஏமாத்துறது. ஆகையால் என்ன பண்ணணும்? அந்த மனுஷனுடைய உண்மை நிஜமாக அதனுடைய பிரதிபிம்ப, அதனுடைய பிம்பமான முகத்துல இருந்து உண்டாகிறது. ஆகையால் பிரதிபிம்பம் யாருடைய தர்மம்னு கேட்டா என்ன சொல்லணும்? பிரதிபிம்பமே போய் கண்ணாடியில காணப்படுறது போய், கண்ணாடியில் நிஜமா இங்க ஒண்ணும் இல்ல. சார் கண்ணாடிக்குள்ள ஒரு பொருள் பூந்துருத்துனா நீங்க அந்த பக்கம் போனாலும் அங்கேயே இருக்கணும். நீங்க அந்த பக்கம் போனதுமே அதை போயிட்டு இல்லையா? அப்ப விவகாரம் காணப்படுறதே தவிர உண்மை இல்லை. அதே போல நமக்கு காணப்படக்கூடியதான் இந்த சம்சாரங்கள்ல காணப்படுறதே தவிர உண்மை இல்லை. நேற்று கேட்ட கேள்விக்கு என்ன சமாதானம்? அகம்மமா என்கிறதெல்லாம் பொய், உண்மையா இருக்கக்கூடியதான பதார்த்தம்னா இந்த ரெண்டுக்கும் அதிஷ்டானமா இருக்கக்கூடியதான நான் என்கிற ஆத்மா, அதான் ஆன்சர். இதுக்கு மேல அவ மேல மேல யுக்தியை சொல்ல போற, அந்த யுக்திகள் எல்லாம் கண்டனா அழகா போறது. இத புரிஞ்சுட்டோம்னா ரொம்ப ரசமான புஸ்தகம் இது. சாதாரணமாக உபனிஷத்தை வாசிச்சாலோ இவ்வளவு நேரம் வாசிச்சாலோ இந்த கேள்வி பதில் வராது. ரசமா ஆச்சாரியால் அங்கங்கு ஏற்படக்கூடியதான கேள்விகள் எல்லாம் ஒரு இடத்துல சேர்த்து சொல்லியிருக்க. இதனுடைய மேல் சாகம் அடுத்த சனிக்கிழமை பார்ப்போம்.